மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஏலிம் தமிழ் சபையானது ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கு தமிழ் ஆராதனையை சிறப்பாக நடத்தி வருகின்றோம். நம்முடைய தாய்மொழியாம் தமிழிலே தேவனை ஆராதிப்பது எவ்வளவு மேன்மையானது! உங்களையும் குடும்பமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய கிருபையையும் பெற்றுக் கொள்ளும்படி தயவாய் அன்போடு அழைக்கின்றோம். இடம் ஏலிம் கிறிஸ்டியன் சென்டர், No. 1 மெக்லின் ஸ்ட்ரீட், மவுண்ட் ஆல்பர்ட். மேலதிக விவரங்களுக்கு போதகர் விக்கி விக்னராஜா 0212-274-9856 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 10-13 வசனங்களை வாசிக்க கேட்போம்.
அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவோ நிமிரக்கூடாத கூனியா இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள்.
18 வருஷம் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், கூனியாக இருந்த ஒரு பெண், நிமிர்ந்து நடக்க முடியாதபடி குனிந்தே நடந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண், வேதனையில் இருந்த ஒரு பெண், இயேசு பிரசங்கம் பண்ணுகிற இடத்தில் வந்து அமர்ந்திருந்தாள். இயேசு அவளை கண்டு அழைத்து அவளை தொட்டு அவளுக்கு ஒரு அற்புதம் செய்து விடுதலையாக்கி மகிழ்ச்சியோடு அனுப்பினார். அவர் எல்லாரையும் நேசிக்கிற, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பரிதபிக்கிற இருதயம் கொண்ட ஒரு ஆண்டவர். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிறவர். திரளான மக்களை கண்ட பொழுது இயேசு சந்தோஷப்படவில்லை. உலகமே எனக்கு பின்னால் வருகிறது, திரள் கோட்ட மக்களின் பின்னால் வருகிறார்கள் என்று இயேசு மகிழ்ச்சி அடையவும் இல்லை, பெருமை கொள்ளவும் இல்லை. அதற்கு பதிலாக ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், மெய்ப்பனல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள், தொய்ந்து போனவர்களாய் இருக்கிறார்கள், ஜனங்களுடைய நிலைமையை கண்டு அவர் மனதுருகினார். ஆகவேதான் ஜனங்களுக்கு அற்புதம் செய்தார் என்பதாக வேதத்தை வாசிக்கும் போது நாம் அறிய முடியும். 18 வருஷ வேதனையில் இருந்த ஒரு பெண்ணை ஆண்டவர் கண்டபொழுது மனது உருகி அவளுக்கு ஒரு அற்புதம் செய்தார். அவர் எப்படிப்பட்டவர்? காண்கிற ஒரு தேவன், நம்மை கண்டு வேதனைகளை கண்டு நமக்கு அற்புதம் செய்கிற தேவன். அவர் பார்த்துவிட்டு அப்படியே போய்விடுகிறவர் அல்ல, அன்போடு அவர் அழைக்கிற ஒரு ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அற்புதம் செய்கிற ஆண்டவர். அந்த பெண் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருந்தாள், இயேசு அவளுக்கு எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்திருக்கிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு உங்களை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். நீ எந்த நிலைமையில் வந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த பெண்ணை குறித்து தியானிக்கும் போது நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் தேவை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். எல்லாருக்கும் ஒரே விதமான அற்புதம் தேவை இருக்காது. சிலருக்கு பாவத்திலிருந்து விடுதலை தேவை, சிலருக்கு வியாதியிலிருந்து சுகம் தேவை, சிலருக்கு அவருடைய மன துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை தேவை, சிலருக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுதலை தேவை. ஒவ்வொருடைய தேவையும் வித்தியாசப்படும். இயேசு எல்லாருடைய தேவைகளை சந்திக்கிற அற்புதமான ஒரு ஆண்டவர். அதனால இந்த பெண்ணை குறித்து நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். 11வது வசனம் லூக்கா 13:11 வாசிங்க.
அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தால்.
18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண், அதாவது கூனியா தலை குனிந்து நடப்பாங்க, அவங்களால நம்மை போல நிமிர்ந்து நடக்க முடியாது. எங்க கிராமத்துல நான் பார்த்திருக்கிறேன், நான் ஊழி ஆரம்பித்த ஆரம்ப காலத்துல ஒரு பாட்டி அம்மா சர்ச்சுக்கு வரும்போது அப்படியே குனிந்து நடப்பாங்க, அப்பப்ப முழங்கால கை வைத்து இளைப்பாருவாங்க. அவங்கள்ட்ட போய் பாட்டியம்மா நீ பேசுன அப்படி சரிஞ்சுதான் பார்க்க முடியும், என்ன நிமிர முடியாது. கூன் விழுந்த நிலைமை, தலை குனிந்த ஒரு வாழ்க்கை. இந்த மகள் பாருங்க 18 வருஷம் தலை குனிந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. பிரச்சனை உங்களுக்கு பெரிதா இருக்கலாம், அது ஆண்டவருக்கு முன்னால ஒன்றுமே இல்லை. அவர் இந்த பிரச்சனையை மாற்ற முடியும், அவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும், இதே இடத்துல மறுபடியும் தலை நிமிர்ந்து உங்களை நடக்க செய்ய முடியும். நீங்க அவரை விசுவாசியுங்கள், இதே இடத்தில் உங்களை கத்தர் வாழ வைப்பார், கத்தர் செய்வார். தகப்பன் அவர் கவனித்துக் கொள்வார், ஆண்டவர் வழி உண்டாக்குவார். வழி இல்லாத இடத்துல வழி திறக்கிறவர் தான் ஆண்டவர், அதுதான் இயேசு. விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறீங்களா? எல்லாம் முடிந்து விட்டது, இனிமேல் என்ன செய்வது, வாழ முடியாது என்று கலங்கி வந்திருக்கிறீர்களா? உங்களை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பாருங்கள். திறக்காத கதவுகள் உங்களுக்காக திறக்கும், வழி இல்லாத இடத்தில் வழி உண்டாகும். உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் அற்புதங்களை செய்வார். எந்த கடன் பிரச்சனைகள் நிந்தைகள் நெருக்கத்தில் என்று விடுதலையாக்கி எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ அதே இடத்தில் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இந்த மகள் 18 வருஷம் எந்த இடத்தில் தலை குனிந்து குனிந்து நடந்தார்களோ அதே இடத்தில் மகள் தலை நிமிர்ந்து நடந்து போனார்கள். அதுதான் இயேசு. அதற்கு தான் இயேசு வந்தார், மனிதனுடைய வாழ்க்கையை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவதற்கு அவர் இந்த உலகத்தில் வந்தார். ஏதோ ஒரு பிரச்சனை இன்னைக்கு உங்களுக்கு தலை குனிவை கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார். திருப்பத்தூர் என்கிற ஒரு பட்டணம் இருக்குல்ல, அந்த ஊர்ல இருந்து திருமால் என்கிற ஒரு சகோதரர், அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம் அவர் வந்து சொன்ன போது பகிர்ந்து கொண்ட போது எனக்கு ஆச்சரியம். அவர் ரொம்ப பக்தி உள்ளவர், பக்தியோடு தெய்வ வணக்கம் செய்கிறவர், தெய்வத்தை தேடுகிற அவ்வளவு பக்தி உள்ள ஒரு நல்ல மனிதர். ஆனால் 15 வருஷம் திருமணமாகி குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதது அவருடைய மனைவியை ரொம்ப பாதித்தது. 15 வருஷம் வேதனை. அதனால ரொம்ப பக்தியா இருந்ததுனால தெய்வத்தை தேடினார். 15 வருஷம் பிரயாசப்பட்டார், குழந்தை இல்லை. சரி, மருத்துவத்தை பார்க்கலாம் என்று பல லட்சங்கள் செலவு செய்து மருத்துவம் ஒவ்வொரு மருத்துவமனையாக அலைந்தோம். 15 வருஷ பிரயாசம், பல டாக்டர்கள், பல ட்ரீட்மெண்ட்கள், ஆனாலும் குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. மிகுந்த வேதனையோடு அப்ப சொன்னாங்க, மந்திரவாதம் பண்ணு, அந்த மாதிரி கிரியைகள் எல்லாம் அழிஞ்சிருன்னு சொல்லி மந்திரவாதம் செய்ய போற, அதுக்கு பணம் கொடுத்து அப்படியாவது குழந்தை பிறக்காதா என்பதாய். எவ்வளவு ஏக்கத்தோடு கணவனும் மனைவியும், கடைசியில் எல்லாம் போய்விட்டது. இப்பொழுது சுற்றிலும் இருந்தவர்கள் பேசின வார்த்தைகள் அவங்க கடினமான வார்த்தைகள். அவர் சொன்னது அவரை குற்றப்படுத்தி அவரை வேதனைப்படும்படி குடும்ப அந்த சுற்றுவட்டாரத்தில் இருந்த மக்களே பேசின வார்த்தைகள் அவரை காயப்படுத்தினது. குழந்தையோடு யாராவது வந்தா விலகி போய் விடுவார்கள், அவருடைய மனைவியை பார்த்துவிட்டு விலகி போய் விடுவார்கள், இவள் குழந்தை இல்லாதவள் என்று சொல்லி குழந்தை கூட காட்ட மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க ஒதுக்கப்பட்டார்கள். எப்படி இருக்கும், வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார்கள், மக்களை சந்திப்பதற்கு ஒரு வேதனை. எந்த உறவினர் வீட்டுக்கும் போவதில்லை, போனால் இதைத்தான் கேட்பாங்க, குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா, சொல்லி சொல்லி கடினமான வார்த்தைகளை சொல்லி வேதனைப்படுத்துவார்களாம். அதனால எந்த வீட்டுக்கும் போவதில்லை. அவர்களும் அவருடைய குடும்பம், அந்த கணவன் மனைவி வேலைக்கு போயிட்டு வந்த துக்கத்தோடு இருப்பார்கள். ஏன் வாழணும் இந்த மாதிரி நிந்தைக்கு நடுவில், ஏன் வாழணும், வெளியில நடமாட முடியல, எல்லாம் அவமானப்படுத்துகிறார்கள், தலை குனிவு. அப்பதான் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சி வருது, நீங்க அதை பாருங்க, இயேசு கிறிஸ்து நிறைய பேர் ஆசீர்வதிக்கிறார், அவங்க எல்லாம் நன்மை பெற்று சாட்சி சொல்றாங்க, நீங்களும் பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகன்னு சொன்னாங்க. அதனால பாருங்க, அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த சாட்சிகளை கேட்க கேட்க 25 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் இயேசு குழந்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப நமக்கு தருவார். இயேசுன் மேல ஒரு அன்பு, இயேசுன் மேல ஒரு விசுவாசம் அவளுக்கு உண்டானது. ஒரு நாள் அந்த ஜபத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டு அழுதார்களாம். ஆண்டவர், இதுக்கு மேல நிந்த எங்களால் தாங்கி கொள்ள முடியாது, இயேசுவே எல்லாருக்கும் அற்புதம் செய்யறீங்களே, எங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. கண்ணீர் விட்டு ரெண்டு பேரும் அழுதார்கள். இயேசு அந்த கண்ணீரை கண்டார், அவளுக்கு இறங்கினார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாருங்கள், தேவன் அவர்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். இப்ப அந்த குழந்தை தூக்கி கொண்டு கம்பீரமாய் தெருவில் நடக்கிறாங்க. எந்த தெருவில் உள்ள மக்கள், எந்த ஊர்ல உள்ள மக்கள் அற்பமா பேசினார்களோ அதே மக்கள் மத்தியில தலை நிமிர்ந்து மகிழ்ச்சியா, இயேசு எங்களுக்கு ஒரு குழந்தை தந்திருக்கிறார் பாருங்கன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு நிற்கிறார்கள். தலை நிமிர்ந்து நடக்க பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு நீங்க கூட தலை குனிந்த நிலைமையில், மற்றவங்க எல்லாம் இப்படி பரிகாசம் பண்ணுகிற, ஏளனம் பண்ணுகிற சூழ்நிலையில மனவேதனையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த பெண், 18 வருஷம் தலை கொன்னிந்து நடந்த பெண்ணை நிமிர்ந்த நடக்க பண்ணினார். எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்படுகிறீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை தலையை நிமிர்த்த போகிறார். எந்த இடத்தில் மற்றவர்கள் அற்பமாய் பேசினார்களோ அதே மக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்த நடக்க பண்ணுவார். அதே மக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அதுக்குதான் இயேசு வந்தார். மனிதனுடைய துக்கத்தை மாற்றி, அவனுடைய நிந்தைகளை மாற்றி, அவனுடைய அவமானங்களை மாற்றி, அவனை வாழ வைப்பதற்காக அவர் அவமானத்தை சகித்தார், நிந்தைகளை சகித்தார். அவரை அவமானப்படுத்தினார்கள், பாடுபடுத்தினார்கள், நிந்தித்தார்கள், பரிகாசம் பண்ணினார்கள். அதையெல்லாம் இயேசு சகித்துக் கொண்டார். ஏன் அவர் சகித்துக் கொண்டார்? உங்களுக்காக, எனக்காக. நம்முடைய நிந்தைகளை மாற்ற, நமக்கு விரோதமாய் பரிகாசம் பண்ணக்கூடிய மக்கள் மத்தியிலே நம்மையும் தலை நிமிர்ந்து நடக்க பண்ண அந்த பாடுகளை அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். சகோதரனை உங்களுக்காக, சகோதரி உங்களுக்காக உங்களுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டவர். கட்டாயம் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் குறைவை நிறைவாக்குவார். ஆண்டவர் எப்பொழுதுமே பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிறவர், சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கிறவர். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆபிரகாமை சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டு வந்தார் என்பதாய் வேதம் சொல்லுகிறாரு. உங்க வாழ்க்கையிலேயும் இன்றைக்கு ஒருவேளை எனக்கு வேலை இல்லை, அது ஒரு குறை அப்படின்னு நினைக்கலாம். எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, அதுதான் என்னுடைய குறையா இருக்குது. ஒரு கடன் பிரச்சனை ஒன்று இருக்குது, அதுதான் தீரமாட்டேங்குது, அது ஒரு குறையா இருக்குது. எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் என்ன வரலை, அந்த ஒரு குறை என்ன வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது. எனக்கு இந்த ஒரு காரியம் தடையாகிட்டே இருக்குது. என் மகளுக்கு திருமணம் நடந்துட்டா எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆயிரு, அந்த ஒரு காரியம், இப்படி ஏதோ ஒரு காரியம், இப்படி ஏதோ ஒரு காரியத்துல ஒரே ஒரு காரியம் அந்த குறைவு பட்டதுனால உங்களுடைய மனதுல உள்ளுக்குள்ள ஒரு துக்கம் இருந்துகிட்டே இருக்குல்ல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளே, உங்களுடைய குறைவை நான் நிறைவாக்குறேன். ஏன்னா நீங்க நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னு தானே நான் விரும்புகிறேன். அதனால உங்களுடைய குறைவை நான் நிறைவாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்ப நம்ம கேட்கலாமா? ஆண்டு விட்ட எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க. விசுவாசத்தோட சிலுவையில நமக்காக மறித்த இயேசுவை நினைத்து, எனக்காக இவ்வளவு பாடுபட்ட நீர் இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தரணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். சரியா தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய குறைவை எல்லாம் நான் நிறைவாக்குவேன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த பிள்ளைகள் செபிக்கிறாங்கப்பா, எங்க குடும்பத்துல குறைவு காணப்படுது ஆண்டவரே. நல்ல சரீர சுகம் இல்ல, நாங்க வியாதிப்பட்டு ஆரோக்கியத்துல குறைவுபட்டு நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க குடும்பத்தை நிறைவாக நீங்க ஆசீர்வதிக்கணுமே. எங்க வீட்டுல ஒரு சமாதான சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைவாயிருக்கணுமே. அந்த வாக்கு கொடுத்தபடி நிறைவை தாங்கன்னு சொல்லி யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அற்புதம் செய்யுங்க. இவங்களுக்காகத்தானே செலவில ரத்த சிந்தை மறுத்தீங்க, அதை தருளுங்க. இன்னைக்கு எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தில் நிறைவாக்கப்படட்டும், குறைவுகள் மாறட்டும், அற்புதமான சுகம் உண்டாகி வியாதிகள் மறைந்து நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஒருமனமற்ற தன்மைகள், சண்டைகள், பிரிவினைகள், குழப்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி ஒரு சமாதானம், அன்பு, சந்தோஷம் வீட்டுக்குள்ளே பூரணமாய் உண்டாகட்டும். குழந்தை இல்லை என்கிற குறைவுகள் மாறும்படி கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பண பற்றாக்குறை, குறைவு இருக்கிறதே என்கிற வேதனை நீங்கி செழிப்பும் நன்மையும் உண்டாகட்டும். வருமானத்திற்கு வழிகள் திறக்கப்படட்டும். வேலையிலே உயர்வு உண்டாகட்டும். பிசினஸிலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீர் அப்படி ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, நீர் வாக்கு கொடுத்தபடி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீர் மாற்றி
நிறைவான ஆசீர்வாதத்தை அருளிவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன்.
அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 மணிக்கு நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.
நம்பிக்கைதான் வாழ்க்கை, வேதமும் அதுதான் சொல்லுது, ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்ப சொல்லுது. ஆனா இன்னைக்கு நம்ம எதை நம்புவோம்? மனுஷங்க சொல்றத நம்புவதா, இல்ல ஆண்டவர் சொல்றத நம்புறதா? ஆண்டவர் சொல்றத கண்ணால பார்க்க முடியல, எப்படி நம்புவோம்? வசனம் சொல்றது ஆபிரகாம் அவன் தகப்பனாவான் என்று நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் அவன் தேவனை விசுவாசித்தான், ஆண்டவரும் அதை செய்து முடித்தார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் என்ற அறிகுறி ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவோம், தேவன் அதை நமக்காக செய்து முடிப்பார்.
நான் நிற்கும் பூமி நிலை குறைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குறைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நம்புவதற்கு ஒன்றில்லை என்றாலும் நம்புவேன் என்னை சூழ்வரை, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை சூழ்வரை,
தெரியவில்லை என்றாலும் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும்
சுமப்போ